தேவனுடைய வல்லமையும் மனிதனின் இயலாமையும் என்ற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலிருந்து பேசும்படியாக விரும்புகிறேன். அப்படியே இந்த ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் இந்த வேதத்தினுடைய எஞ்சிய எல்லா பகுதிகளையும் நிர்ணயிக்கும்படியான பிவிட்டல் சாப்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை முழுமையாய் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் மற்ற எல்லா அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது நமக்கு எந்த விதத்தில் சந்தேகமாகவோ தடையாகவோ இருக்க முடியாது. ஆனால் இந்த அதிகாரத்தை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் முக்கியமாக தேவனுடைய படைப்பை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். போன வாரத்திலும் கூட அந்த முதலாவது வசனத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசினேன். எவ்விதமாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நான் பேசினேன். அப்படியே இந்த முதலாவது படைப்பில் தேவனுடைய வல்லமை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வேதம் தெளிவாய் போதிக்கிற ஒரு உண்மை, நாம் காண்கிற இவைகளை தேவனே படைத்தவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற இந்த தேவனே இவைகள் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் என்பது குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு உண்மை இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில அநேக மக்கள் மத்தியில பிரவேசித்ததினால் அவிசுவாசமானது பிரவேசித்து விட்டது. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் தாமே வானத்தையும் பூமியையும் அங்கு சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம் நாலாவது வசனத்துல, அங்கே மூன்றாவது வசனத்துல, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கிவிட்டார். பொதுவாக நாம் மனிதர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரண காரியத்தை தேடுகிறோம். இது இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் இப்படி என்று ஒரு காரண காரியத்தையே நாம் தேடுகிறோம். ஆனால் தேவனுக்கு காரண காரியம் தேவையில்லை. அவருக்கு, அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் பூமியையும் உண்டாகுவதற்கு முன்பாகவே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கிவிட்டார். இவ்வளவு நம்ம கேட்கலாம், சூரியன் இல்லாம எப்படி வெளிச்சம் வரக்கூடும்? அதனால அவருடைய தேவன் உடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டுல உண்மையான ஒரு விடுதலையின் வழியை கர்த்தர் வைத்திருக்க ஏதுவில்லாத சூழ்நிலைகளை நீ பார்ப்பாயானால் அதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. இந்த தேவன் அதன் மத்தியில தான் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில பெரியவராய் செயல்படுகிறவராகவே இருக்கிறவர் தான் தேவன். காரண காரியத்தை கொண்டு செயல்படுகிறவர் அல்ல. எங்க அதுக்கு முன்னால பார்க்கிறோம், இருளை பார்க்கிறோம். ஆனா இருளை நீக்கும்படியான வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில நீ இருளில தடுமாறி தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இவ்வளவு ஒரு பெரிய தேவன் இருப்பாரானால், இவ்வளவு ஒரு பெரிய தேவன் உன்னை நேசிப்பாரானால், இவ்வளவு ஒரு பெரிய தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று திட்டம் கொண்டிருப்பாரானால், இவ்வளவு பெரிய ஒரு தேவன் உன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு குறிக்கோளை கொண்டிருப்பாரானால், நிச்சயமாக நீ அதை குறித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே காரண காரியத்தை தேடாத, உன்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தை சார்ந்து இந்த காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை நிர்ணயிக்காத தேவன் காரண காரியம் இல்லாமல் உருவாக்குகிறவர். நீங்க இந்த நேரத்தில் கூட சூரியனை ஒரு செகண்ட் கூட நீங்க பார்க்க முடியாது. 12 மணி வேளையில சூரியனை ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது, என்னுடைய கண் பார்க்க முடியாது. எவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு சூரியனை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே உண்டாக்கினார். வெளிச்சத்தை அதற்கு முன்பாக உண்டாக்கினார், ஆனா அதற்குரிய காரணத்தை பின்னாக தான் உருவாக்கினார். இந்த சூரியன் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் பூமியிலிருந்து சூரியன் இருக்கிறது. நம்ம பார்த்தோம், வானம் என்பது எல்லை இல்லாதது. தேவனுடைய வல்லமையான செயலும் அவ்விதமாகவே காணப்படுகிறதுங்க. நீங்க இந்த சூரியனை பார்ப்பீர்களானால், இந்த சூரியன் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? இந்த பூமியை போல 1,30,000 மடங்கு பெருசுங்க. இந்த மணிக்கணும் 13 லட்சம் அளவுல பெருது என்று எண்ணுகிறேன். 13 லட்சம் அளவு பெரிதானது இந்த சூரியன் பூமியை விட. மனுஷனால எண்ணி பார்க்கவே முடியாது, மனுஷனால சிந்திக்க பார்க்க முடியாது. ஆனா தேவன் அதை உண்டாக்கி இருக்கிறார், தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சூரியனுடைய வெப்பம், சூரியனுக்கு வெளியே நீங்க பார்ப்பீர்களானால் 10,000 ஃபாரன்ஹீட் சொல்லுவாங்க. 10,000 நமக்கு 100 டிகிரி காய்ச்சல் வந்தாலே தாங்க முடியாது இல்லைங்களா? சாதாரணமா 100 டிகிரி காய்ச்சல் வந்தாவே நமக்கு தாங்க முடியாது. ஆனா 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட், அதுக்கு பூமிக்கு அந்த சூரியனுக்கு உள்ள நீங்க பார்ப்பீங்களானால் அதனுடைய வெப்பமானது 2,70,000,000 ஃபாரன்ஹீட்டுங்க. 2,70,000,000 ஃபாரன்ஹீட் சூரியனுக்கு உள்ள இருக்க முடியாத வெப்பம். இதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம கண்ணால பார்க்கிறோம் சூரியனை. அது எப்படி உருவாக்கப்பட்டது? இவ்வளவு கிரமமாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் வாசித்த அந்த 136வது சங்கீதத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, விஞ்ஞானம் எல்லாம் வர்றதற்கு முன்பாகவே, தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு இந்த சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னா பாருங்க, அங்கே சொல்றாரு அவர் இந்த 136வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் எவ்வளவு ஞானத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமி உரண்டங்கிறது நமக்கு தெரியுங்க, ஆனா இந்த பூமி நேரா உரண்டையா இல்ல. 23 டிகிரி இந்த உரண்டையானது சாய்ந்திருக்கிறது. ஏன் இந்த பூமி 23 டிகிரி சாய்ந்திருக்குன்னு சொன்னா, அப்பதான் சூரியனை சுற்றி வருகிற வேளையில எல்லா காலங்களும் ஏறிடும். சம்மர், வின்டர், இன்னும் ஸ்பிரிங், ஆட்டம், இந்த 4 காலங்களும் ஏற்படுங்க. தேவன் எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய ஞானம் மிகப்பெரியது. ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள். அமியாலையனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு தேவன், இவ்வளவு ஞானத்தோடு செயல்பட்டிருக்கிற இவரை குறித்து நீங்க எண்ணி பார்க்கவே முடியாதது. ஏன் நம்ம இருக்கிற இந்த பூமியை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம முன்னால ஒரு நாளும் சாட்சியா தான் வாழுகிறோம். இந்த பூமி 1,000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்குதுங்க தன்னைத்தானே. 1,000 மைல் வேகம். நீங்க ஒரு 100 மைல் வேகத்துல ஒரு வாகனத்துல போவீர்களானால் அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்குங்க. அதனுடைய வேகத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஸ்டாண்ட் ஸ்டில், அவ்வளவு. இது 1,000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அப்படியே இருக்கிறோங்க. அது மாத்திரமல்ல, அது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஏறக்குறைய 67,000 மைல் சூரியனை சுற்றி நகர்ந்து விடுகிறது. அதாவது பூமியை விட எத்தனையோ மடங்கு. பூமி அப்படியே சுத்தி வந்தா எத்தனையோ மடங்கு அதிகமானது. இவைகளை தேவன் உண்டாக்கினார். இந்த அதிகாரத்தை சார்ந்துதான் மற்ற எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இவ்வளவு ஒரு பெரிய தேவனாக உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. மேற்கத்திய நாடுகளில் சாத்தான் என்ன பண்ணனா, இந்த முதல் அதிகாரத்தை நம்ப கூடாத ஒரு கொள்கையை விதைத்ததின் விளைவாக, எப்படி ஆண்டவர் வந்து அங்கு விதைகளை விதைத்தவர்கள் களைகளை விதைத்த வண்ணமாக, இன்றைக்கு இந்த எவல்யூஷன் பரிமாண கொள்கையை மேற்கத்திய நாடுகளில் விதைத்ததினால் இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் பின்னோக்கி போய்விட்டது. அமையாலே சங்கியது விஞ்ஞானத்தை சார்ந்து வேதம் அல்ல. எங்கள் தேவன் தாமே சூரியனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே ஒளியை உண்டாக்கினவர். அவருடைய ஞானம் மிக பெரியது. உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு பெரிய தேவனை உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? அவர்தாங்க தேவன், அவர்தான் தேவாதி தேவனாக இருக்கிறார். இதை வேதம் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அவர்தான் உண்டாக்கினார் என்பதை ஒரே காரியமா சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு என்ன நிருபத்தில் நாம் அதை அறிந்திருக்கிறோம். எபிரேயருக்கு என்ன நிருபத்தில் புதிய ஏற்பாட்டில் கூட அவ்விதமாக எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 11 அதிகாரம் 3 வசனத்தில் அதே சத்தியத்தை தான் இங்கு வேதாகமானது சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே புதிய ஏற்பாட்டில் 307 பக்கத்தில் 307 பக்கத்தில் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தானாக ஏற்படலைங்க. இந்த எவல்யூஷன், இந்த பரிமாண கொள்கை சொல்லுகள் என்ன சொல்றாங்கன்னா, அதது துகள்களாக இருந்தது ஒன்றாக சேர்ந்து பூமியாயிற்று, அங்கு சூரியனாயிற்று, அங்கு சந்திரனாயிற்று. நீங்க ஒரு சாம்பார் செய்யணும்னு சொன்னா பருப்பையும் சாம்பார் பொடி மற்ற குறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எத்தனை கோடி வருஷங்கள் இருந்தாலும் அது ஒன்னா சேருங்களா? அமையால இன்றைக்கு இவ்விதமான காரியத்தை நம்பக்கூடிய காரியம் மனிதர்களில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினுடைய விளைவை இவ்வளவு பெரிய ஒரு தேவனை அறியக்கூடாத ஒரு அந்தகார இருளில் மூழ்கி போயிற்று. மேற்கத்திய நாடுகளில், இங்கிலாந்து போன்ற தேசங்களில், அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஒரு காலத்தில் தேவ பக்தி இருந்ததுங்க, அங்கே ஒழுக்கம் இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள், இன்றைக்கு நீங்க ஒரு நம்ம சேலத்தில் இங்க ஓவர் பிரிட்ஜ் போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான மக்களை பார்ப்பீங்க. நீங்க ஒழுங்கா வரிசையில் நின்று இருப்பாங்க, 4 குறுக்க வந்து முன்னால போய் நிற்பானுங்க. மேற்கத்திய நாடுகளை விதமான ஒழுங்கிய இன்றைக்கு கூட அந்த ஆரம்பத்தில் கிறிஸ்துவ பக்தி இருந்ததுனால அவர்கள் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கும்படியாக, இட் இஸ் யூ முதலாவது. ஏன் அந்த கிறிஸ்தவ அந்த ஒழுக்கம் காரியங்கள் நிறைந்திருந்ததுங்க. ஆனா நம்முடைய மக்கள் மத்தியில் விதமான காரியங்கள் இல்லைங்க. அதனால மனிதனுடைய வாழ்க்கையில இன்னொருவனை எப்படி நான் ஏமாற்ற முடியும் என்பதான காரியத்தில் திறமை வாய்ந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கிற லஞ்சத்தை போல மற்ற நாடுகளில் லஞ்சம் என்பது அதிகமாக இல்லைங்க. 1990 நான் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அவரிடத்துல கேட்டேன், அந்த நாட்டை சேர்ந்தவரிடத்துல சொன்னார், இங்க லஞ்சம் எங்கிறதுக்கு பேர் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. ஆனா நம்முடைய நாட்டில் எதெடுத்தாலும் லஞ்சம், எதெடுத்தாலும் விதமான ஏமாற்று காரியங்கள். நம்முடைய அரசியல்வாதிகளை பாருங்க, சாதாரணமான ஒரு மனுஷன் வர்றன்னா எவ்வளவு பெரிய காரியம். எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் லண்டன்ல இருந்தப்போ ஒரு எதுக்காக சொல்றேன், லண்டன்ல இருந்த ஒரு அந்த ஸ்ட்ரீட்ல டெம்பிள் ஸ்ட்ரீட், அப்ப இருந்த அந்த பிரைம் மினிஸ்டரும் அதே ஸ்ட்ரீட்ல தான் இருந்தாருங்க. அவர் பேரு சரியா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரலைங்க, ஆனா தெரியாதுங்க, தெரியாது. அதே அந்த அந்த சென்டர் ஆஃப் த லண்டன் பிரைம் மினிஸ்டர் அதே 5 Temple Street நான் இருந்த வீடு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இதுதான் அந்த நாட்டினுடைய அரசியல் மக்களுடைய நிலை. அதனால மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இல்லாமல் இருள் தான் இருக்க முடியுங்க. தேவன் இல்லாமல் நேர்மை இருக்காது. தேவன் இல்லாமல் அவருடைய கிருபை இருக்காது. தேவன் இல்லாமல் அவருடைய உண்மையான சமாதானம் இருக்காது. எங்க இருள் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக வெளிச்சம் இருக்காது. நான் என்னுடைய செமினரிக்கு கடந்து போகும் பொழுது ஒரு எம்பி வீடு, அங்க இங்கெல்லாம் நம்ம எம்பி வீடுன்னா ஒரு பெரிய ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. மிக சாதாரணமான ஒரு காரியம். நம்முடைய நாடு ஒரு சீர்குலைந்த ஒரு நாடு. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, இருள் இருக்கிற இடத்துல உண்மையாலுமே தேவனுடைய சமாதானம் இருக்காது. ஆனா தேவன் இருளை நீக்கிறவர் தான் தேவன். உடைய வாழ்க்கை விதமான இருள் இருந்தாலும் அவர் அதை நீக்க வல்லமை இல்லை என்பதுதான் தேவன். அது எவ்வளவு ஒரு பயங்கரமான இருளா இருக்கலாங்க, அது எவ்வளவு ஒரு பயங்கரமான இருண்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு வானத்தையும் பூமியையும் சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களை உண்டாக்கி அவர் ஆளுகிறார். இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமான பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ், கோடி கோடி கோடி. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நட்சத்திரத்தை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அமையால ஒன்னு என்ன தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பெரிய தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அவருக்கு நம்ம பயப்படுறது இல்லைங்க, உண்மையா அதுதாங்க காரணம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆனா அவருக்கு பயப்படாத வாழ்க்கையினாலதான் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தடைச்சுவரை எழுப்பி இருக்கிறார். ஏ கர்த்தருக்கு கனத்தை கொடு, கர்த்தரை கனப்படுத்து, அவரை நீ மேன்மைப்படுத்து. நிச்சயமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று தேவன் வெளி தெளிவா சொல்லியிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கட்ட நம்ம பிரயாசப்படுகிறோம். தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறது மிகப்பெரிய தவறு. தேவன் அங்கு ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, வேதத்துல நாம் சொல்லும்படியான காரியம் 45 அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்துல கர்த்தர் விதமா சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 45 அதிகாரம் தேவன் தாமே தன்னை குறித்து சொல்லும்படியான வேளையில இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 45 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்றார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, அவரை தவிர தேவாதி தேவன் இல்லை. 6 வசனத்தில் சொல்றார், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதைக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அம்மையாளுடைய வாழ்க்கையினுடைய பெரிய மதியம் என்ன தெரியுங்களா, அவரே தேவன், அவரே கர்த்தர் என்பதை நாம் அங்கீகரித்துக் கொள்ள விரும்புகிறதில்ல, மறுக்கிறோம். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே. அம்மையாளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல உடைய வாழ்க்கையில ஒன்னு உறுதியாயிரு, எது எப்படி இருந்தாலும் சரி நான் தேவனையே சார்ந்து கொள்ளுவேன், தேவனையே பற்றி கொள்ளுவேன். என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன், அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவரையே நான் சார்ந்து வாழுவேன். 7 வசனத்துல சொல்றார் ஏசாயா 45:7, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே, இவைகளை எல்லாம் செய்கிறவர். அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காதே, அவர் இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நீ செய்ய முடியாதே. அதை நீ உணராததுனால உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பலம் கொண்டு உன்னுடைய காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறாய். ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுனால ஒவ்வொரு வழியாக அடைக்கிறவராக இருக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டுல ஒன்னு செய், தேவனே நீரே தேவன், உமக்கு நானே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல். 8 வசனத்தில் சொல்றார், வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் வழிகளையும் வாய்ப்புகளையும் உண்டாக்குறவர் கர்த்தர் தாங்க. கர்த்தர் தான், கர்த்தரை தவிர வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர். அவர் விதமாக அங்கே தொடர்ந்து பேசுகிறவராகவே இருக்கிறார். 9வது வசனத்தில் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் நீ ஒரு பானையனுடைய ஓடு எவ்வளவு பலம் இருக்குதுங்க, அதுக்கு என்ன இருக்கு, சும்மா மேலிருந்து தூக்கி போட்ட டப்புன்னு உடைந்து விடும். மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. நீ சொல்ற அவருக்கு கைகள் இல்லை. அருமையானவருடைய வாழ்க்கையில அவர் என்னை குறித்து ஒரு நோக்கமுள்ளவராக இருக்கிறார்னு சொல்றீங்களா? என்னை குறித்து ஒரு திட்டமுள்ளவராக இருக்கிறார்னு சொல்றீங்களா? என்னுடைய வாழ்க்கையில அவர் அவிதமாக செயல்படுவார் என்று சொல்றீங்களா? ஆமாங்க, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தில் அதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. உன்னை உருவாக்கின கர்த்தரிடத்தில் அவர் சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதில் சொல்றேன். அது என்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே கர்த்தர் இதை செய்யக்கூடுமா? கொல்லிமலையெல்லாம் நாங்கள் 1986 ஆண்டு போய் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன வீடுங்க, அதுக்கு ஓடு கூட போடுற அளவுக்கு எங்கிட்ட பணம் கிடையாது. ஆகவே தார் அட்டைதாங்க, ஒரே ஒரு ரூம் தான், வெளியே வந்தா வெளியே. அந்த ஒரு ரூமை தான் ரெண்டா பிரிச்சு நாங்கள் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டோம், இன்னொரு பக்கம் சமைத்து சாப்பிட்டோம். எனக்கு அப்ப அதிகமான ஒரு பணம் சேர்த்து வச்சது 4000 ரூபாய் எங்கிட்ட. அதிகம் அது வரைக்குமே அதிகமான பணம் பார்த்தது 4000 ரூபாய் தாங்க. அங்கே ஒரு 15 சென்ட், அந்த இடத்துல ஒரு சென்ட் 800 ரூபான்னு பேசி ஒரு கொல்லிமலை பூசாரியின் இடத்துல அந்த நிலத்தை ஒருவர், எனக்கு கொல்லிமலையை பத்தி தெரியாதுங்க, ஏன்னா அங்க மேஸ்திரிங்க அந்த மேசனெல்லாம் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆகவே அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு அறையுள்ள அந்த வீட்டை கட்டுவதற்கு எனக்கு, நான் மல்லூர்ல இருந்ததுனால அங்க ஒரு கண் உள்ள ஒரு மேஸ்திரி எனக்கு பழக்கம். அவர் அந்த ஊர்ல போய் பார்த்தா அங்க அவர் இல்லை, அவர் கள்ளக்குறிச்சியில வேலை செய்யறாருன்னு சொன்னாங்க. ஆகவே அந்த அட்ரஸ வாங்கிட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் அவரை நான் கண்டுபிடிச்சு கொண்டாந்து அங்க மலை அந்த கட்டினங்க. அங்க அசிபார கல் என்பது எனக்கு தெரியாது, எங்க வாங்க ஒண்ணுமே தெரியாது, பணமும் கிடையாது. ஆக அங்க அந்த மலையில இருந்த குருட்டு கற்களை எடுத்து அந்த அஸ்திபாரமாக்கி அங்கே செங்கல் மண்ணு வச்சுதான் கட்டினதுங்க. அப்ப ஒருவேளை ஆண்ட சொல்லி இருந்தா இந்த மாதிரி இந்த இடத்துல விதமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் எழுப்புவார், விதமான காரியம் நடைபெற்றிருக்கும் சொன்னா என்னால நம்பி இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் இருந்ததுங்க. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்மையாலுமே செய்தார் என்பதை குறித்து அநேக சாட்சிகள் சொல்லக்கூடும். கர்த்தர் அதற்குரிய காரியங்களை செய்தார் என்பதை சாட்சியாக சொல்லக்கூடும். உண்மையாலுமே தேவன் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து அவர் நிரூபித்த காரியங்கள் எத்தனையோ, ஒன்னு ரெண்டு இல்லைங்க. நான் ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்ததுனால எனக்கு பைபிளை பத்தி அதிகமா தெரியாது. அவன் அங்க போனதுனால நான் யோசித்தேன், ஐயோ அந்த பைபிள் காலேஜில் ஒன்றில் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏன்னா நான் கிரமமா பைபிளை வாசித்ததும் கிடையாது, பைபிள் காலேஜுக்கு போனதும் கிடையாது. அப்ப அம்மியான்லே ஒரு நாள் அந்த கொல்லிமலையில் 1988 அந்த மாதிரி காலங்களில் ரொம்ப பேக்வேர்டுங்க. அங்கே வந்து போஸ்டல் சிஸ்டம் மற்றதெல்லாம் கூட சரியா கிடையாது. அவிதமான வேளையில் எனக்கு தேடி வந்தது ஒரு லண்டன்ல இருந்து ஒரு மேகசைன் பத்திரிகை, அது யார் அனுப்பிச்சாங்க எனக்கு தெரியாது. ஆனா அதுல சொல்லப்பட்டிருந்து இந்த மாதிரி ஒரு செமினரி ஆரம்பிக்கப்படுகிறது. யோசனை பண்ணி பாருங்க, கொல்லிமலையில அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், எந்த விதமான பணபலமோ மற்ற சபை சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட்லி நீங்க பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற வச்சு சாப்பாடு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மெடிக்கல் மூலம் அந்த மலை மக்கள் மத்தியில என்ன காசு கிடைக்குதோ அதை வச்சுட்டு தான், ஒருவேளை அந்த இடத்துல வருவார்களானால் நீங்க அவங்கள்ட்ட நான் ஏதாவது சார்ஜ் பண்ணி வாங்கி அதை, அதுதான் எங்களுக்கு ஆகாரத்துக்கு. ஆகவே பக்கத்துல ஒரு கீத்து கொட்டாயில கொட்டாய் போட்டு சைடு எல்லாம் கூட கொட்டாய் இது கீத்து நிலை பெஞ்சு அங்கதான் கிளினிக் வச்சிருந்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை நிலை. அந்த நாட்களில் கத்த அவிதமான காரியங்களை சொல்லி இருப்பான, நம்ப முடியாது. அப்ப என்ன பண்ண, எங்களுக்கு டாய்லெட் இல்லைங்க, அங்கே சுற்றிலும் காடு தான். ஆகவே ஒரு டாய்லெட் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குழிய தோண்டினோம். குழிய தோண்டி அதை டாய்லெட்டா கட்ட முடியல. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, அந்த குழியில கீழே இறங்கி போய் நான் ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு தனிமையான இடம் தேவைன்றதுனால இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. இப்ப ஜெபிக்கும் பொழுது கத்த என்னோடு கூட பேசினார், இந்த மாதிரி நீ லண்டன்ல போய் படிக்க போகிறாய், அதனால சாத்தியக்கூறே இல்லைங்க. அப்ப என்னுடைய மனைவியிடத்தில் வந்து சொன்ன, நம்ம இப்படி லண்டன் போக போறோம், கத்தர் பேசுகிறார். பாருங்க, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு, அவர் உன்னோடு கூட பேசுகிறவர், அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. முதலாவது அவர் உன்னோட பேசுறதுக்கு அனுமதி கொடு, நீ அனுமதிக்க மாட்டேங்கிறையே. நீ தான் உன்னுடைய பிரச்சனையை சொல்ற, நீ தான் உன்னுடைய பிரச்சனையை பேசுற, உன்னுடைய பிரச்சனையை நீ பெருசா சொல்ற, ஆனா அவர் என்ன பேசுறாருங்கிறத நீ கேட்கவே விரும்ப மாட்டேங்கிற. அவர் வேதத்தின் மூலம் உன்னோடு கூட பேசுகிறார், அவர் சொல்றாரு நானே தேவன், என்னை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லைங்கிறாரு. அப்ப என் மனைவி சொன்னாங்க, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, அம்மையாலே கத்தர் அவ்வளவு ஆச்சரியமாக செய்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, நான் அந்த பங்கிருந்து சோழக்காடுன்ற ஒரு இடத்துக்கு அங்கே கிளினிக், என்கிட்ட ஒரு டூ வீலர் கூட கிடையாதுங்க, வீட்டில் கரண்ட் கிடையாது, அது ஒரே ஒரு அறை. அவிதமான வேளையில் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமை அந்த டூ வீலர், நிறைய சமயத்தில் பஸ்ஸால் ஏற முடியாது, ஏன்னா ஒரு சில பஸ்ஸுனால ஜனங்க மலை ஜனங்க ஃபுல்லாக தூரத்துலேருந்து வரும்போது ஏறிடுவாங்க. அப்போ நிறைய சமயங்களில் நடந்து போவேன், நடந்து வருவேன். ஆனால் கத்தர் ஆச்சரியமாக அந்த லண்டன் தேசத்துக்கு எடுத்து சென்று அங்கே படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்போ அவங்களிடத்துல நான் சொன்னேன், இதுதான் என்னுடைய நிலை. அவங்க சொன்னாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுற ஏதாவது ஒரு சர்ச் இருக்கா, கிடையாது. அதனால தேவன் அவருடைய திட்டம் மிகப்பெரியது, அவர் உன்னை கொண்டு போகணும்னு சொன்னா அவர் உன்னை எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஆனா ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு பிரயாணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டரா ஒரு இன்னொரு தேசத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்கன்னு பேர், செட்டில் ஆயிடுவாங்கனால சீக்கிரம் விசா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே நான் அந்த இதெல்லாம் எனக்கு முன்ன பின்ன பழக்கமே கிடையாதுங்க. அந்த எம்பசி அங்கெல்லாம் போறதெல்லாம் சுத்தமா நான் அப்சல்யூட்லி ஜீரோ. ஆனா அங்க போயிட்டு அவங்க கேட்கறாங்க, அந்த மாதிரி கெட் யுவர் பாஸ்போர்ட்னப்ப என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். கெட் யுவர் பேங்க் அக்கௌண்ட், நாங்க எனக்கு தெரியாது, என்கிட்ட பேங்க் அக்கௌண்டே கிடையாது சார், நான் சார்ல எனக்கு கொண்டு வரலன்னு. அங்க பேங்க் அக்கௌண்ட் அந்த பாஸ்புக் கொண்டு போயிருந்தா என்னை விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்ல 300 ரூபாய் தான் இருக்கு. அப்ப நிச்சயமா தெரியும் இந்த மனுஷன் அங்க போனா அங்கே செட்டில் ஆயிடுவாரு, இனி வரமாட்டார், ஒண்ணுமில்லாத இடத்துக்கு திரும்பிய வரப்போறாரு. ஆகவே வாய்ப்பே இல்லைங்க. அவங்க சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருனால தேவன் உன் பக்கமா செயல்படுவாரானா. வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, அவர் பூட்டினார்னா திறக்கவே முடியாது, நீ என்னதான் திறந்தாலும் திறக்க முடியாது. அவர் பூட்டிட்டார்னா திறக்கவே முடியாது, ஆனா அவர் திறந்துட்டார்னா நீ மூடவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு, அவரே தேவன், அவரே தேவன், நானே தேவன், என்னையல்லாமல் வேறொரு தேவன் இல்லை.
அவரை நம்பு.
ஆகவேதான் தேவன் சொல்றார், அவரை நீ நம்பு. ஆனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் இங்கிருந்து சென்னைக்கு வரைக்கும் அவங்க அவிதமாக அங்கே எங்களுக்கு குடும்பத்துக்காக போகும்படியாக அந்த நாட்களில் 30,000 ரூபீஸ் ஹோல் ஃபேமிலிக்கும் டிக்கெட். அப்ப அவங்க கேட்டாங்க, உங்ககிட்ட பணம் எதுவுமே இல்லையா? என்கிட்ட உரிமை இல்லைங்க. அப்ப அவர்கள் எனக்கு அதை கொடுத்த வேளையில் அதை வச்சு டிக்கெட் வாங்கிட்டு, ஆனா இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்கு எனக்கு பஸ்ஸுக்கு காசு, எனக்கு வாகனத்துக்கு காசு தேவைப்படுது, எனக்கு செலவுக்கு காசு இல்லை. என்ன, நாங்க வந்து அப்பப்போ ஏதோ பேஷன்ஸை பார்த்து சமைக்கிறத அப்படி வாழ்ந்த காலம் தான் அது. ஆனா அன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு அன்னைக்கு அந்த சந்தையில போய் கிளினிக் நடத்தினப்போ 700 ரூபா கிடைச்சதுங்க. 700 ரூபா அந்த நாட்டில், 700 ரூபா என்னுடைய போக்குவரத்துக்கு வசதியாய் நான் போறதுக்கு உதவியா இருந்தது. அப்ப எப்படி ஆண்டவருக்கு தெரியுமா எனக்கு பணம் தேவைன்றது தெரியுமா? தெரிஞ்சுதான் செஞ்சார், தெரிந்துதான் செய்திருக்கிறாருங்க, தெரிந்துதான் அதை நிறைவேற்றிருக்காருங்க, தெரிந்துதான் அதை செய்திருக்காருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன்றத நம்ப முடியலையா? அதான் சொல்றேன், அந்த நாட்களில் ஆண்டவர் விதமாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரானா நினைச்சு கூட பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் தேவன் சொல்றார், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஆகவே தேவன் உண்மை உள்ளவர், அதை மறந்துடாதீங்க. இந்த புதிய ஆண்டுல உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தேவன் வானத்தையும் அதில் உள்ள சூரியனையும் பூமியையும் சந்திரனையும் நட்சத்திரனையும் உண்டாக்கின தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர், என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தரலும் என்று அவருக்கு ஒப்புக்கொடு. இந்த ஏசாயா 45வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, வரும் காரியங்களை 11வது வசனத்தில் சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என்கிட்ட கேளுப்பா, என்னிடத்துல நீ கேள். ஏன் அங்க இங்க போற? அதனால என்னுடைய வாழ்க்கையில இவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிறவர். இந்த சேலத்துல ஒரு வருஷம் அங்க கொல்லிமலையில நான் சொல்லியிருக்கேன், பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டு வச்சுனா இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் உண்டு. எங்கிட்ட அப்ப இருந்தது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் வேன், பெரிய ஒரு வேன், அது பெரிய வேன்னா பழங்காலத்து வேன். அது அதுக்கு என்ஜினே கிராக் ஆயிடுச்சுங்க. கிராக்னா நீங்க ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துனா கீழே போயிட்டோம். எனக்கு அது தெரியாதுங்க, எனக்கு வண்டியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் முதல் முதல்ல ஓட்டுனதே நான் ஃபோர் வீல் தான், ஜீப் தான் ஃபர்ஸ்டே ஓட்டினேன், எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. அப்படிதான் நான் வாழ்ந்த காலங்கள் அது. அந்த கிராக் ஆனதுனால எனக்கு தெரியாது. நாமக்கல்ல போனோம்னா ஒருத்தன் சொன்னா, இந்த 18,000 ரூபாய் 78,000 சொல்லி 18,000 கொடுத்துட்டு மீதிய லோன் போட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. ஆனா மலை மேல ஏற ஏற பார்த்தா கீழே ஒழுகிட்டு இருக்கு. மெட்டல் பேஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க, அதை போட்டு ஓட்டி வச்சுட்டான். ஆனா அதைத்தான் விசுவாசத்தோட ஏத்தி இறக்கிட்டு வர்றோம். அங்கே என்ன பண்ணுவோம்னா, மேல ஏறும்போது இறங்கும்போது பிரச்சனை இல்லை, ரேடியேட்டர் பாயில் ஆகாது, மேல ஏறும்போது தண்ணி ஒழுகும். ஒரு பையனை வச்சிருந்தேன், அதுக்காகவே அவன் ரேடியேட்டரை திறந்து அதுல தண்ணி ஊத்திட்டே இருப்பான், கீழே போயிட்டே இருக்க அப்படியே மேல போய் சேர்ந்தான். இதுதாங்க, அப்படித்தாங்க வாழ்ந்தோம். ஆட்களே வராது, அந்த ஆண்டவர் சொல்ற அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஒருவேளை அன்னைக்கு கூட ஆண்டவர் சொன்ன இந்த மாதிரி ஒரு சேச்சனை கட்டி இந்த மாதிரி ஒரு சபையில ஒரு போதகரா இருப்பான்னு சொன்னா சாத்தியக்கூறே கிடையாது, சாத்தியக்கூறு கிடையாது. இன்னைக்கு அது செய்திருக்காரு, இது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காரியம், தேவனை விசுவாசி, அது தேவை. அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 12 நான் முடிப்பிற்குன்பாக அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. உங்க அவர் சொல்றதெல்லாம் இதுதாங்க. 12வது வசனத்துல, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், நான் தான் அதை செய்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன், சர்வ சேனையையும் நான் தான் கட்டளையிட்டேன்.
இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் யோசனை பண்ணி பாருங்க. அதனால் இவ்வளவு பெரிய மகத்துவமான சிருஷ்டிப்பின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியாதுன்னு சொல்றியா? உன்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியாதுன்னு நீ ஒருவேல இந்த 2016 ஆண்டு வரைக்குமே வாழ்ந்திருக்கலாம், ஆனா இந்த ஆண்டுல உன்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்ட முடியும். அவர் சொல்றாரு 13 வசனத்துல, ஏன் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவைகளை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவேன், விடுதலை ஆக்குவான் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் விடுதலையின் நாயகனாக மாற்றேன்னு சொல்றாரு. அதனால சாத்தான் அநேக சமயங்களில் அவங்ககிட்ட சொல்றான், அது எப்படி ஆகும்? ஓ வாழ்க்கையை பாரு, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, உன்னுடைய பிள்ளைகள் காரியம், வீட்டின் காரியம், இந்த காரியம், உனக்கு விடுதலையே கிடையாது, உனக்கு விடுதலையே கிடையாது. அதே தான் அவன் எப்ப பார்த்தாலும் சொல்றான், இவ்வளவு வருஷமா நீ கேட்டுட்ட, ஆனா இப்ப கேட்காத. அவர் சொல்றாரு, நான் உன் வழி அவன் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்துவேன். 14 சொல்றாரு, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபமும் உலகத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும், அவர்கள் உன் பின்னே சென்று விளங்கடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு செய், பல நெருக்கமான சூழ்நிலைகளை கடந்து போறையா, அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் மாற்ற முடியும். நீ ஒன்னு தேவனிடத்துல சொல், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை, என்னால முடியாது, ஆண்டவரே என்னால முடியவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் போதுமானவர். சாத்தானுக்கு செவி கொடுத்தது போதும், உனக்குன்னு தேவன் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்துல போ, அவரிடத்துல கேள். நான் சொல்லி இருக்கிறேங்க, நான் என்னுடைய ஹவுஸ் ஏஜென்சி, அதாவது டாக்டர் கோர்ஸ் முடிச்சு 1 இயர் ட்ரைனிங் முடிச்ச உடனே நான் செய்த மிகப்பெரிய சிறந்த காரியம் தெரியுங்களா, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தேவன் தெளிவாக என்னிடத்துல பேசினார், நிறைய முறை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை ஏசாயா 60 பேசினாருங்க. ஏசாயா 60 அதிகாரத்துல தெளிவாய் பேசினார். ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். 867 பக்கத்தில், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். 6 வசனத்தில், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அப்படியால 1981 ஆண்டுல நேரக்குறைய 35 கடந்து போயிடுச்சு, ஆனா என்னை அழைத்த தேவன் உண்மையில் வருங்கிறத சொல்ல முடியும். என்ன அவர் அழைத்தார், அவரை கைவிடல. என்னை அழைத்த தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட்டது கிடையாது, ஒரு வேளையும் கைவிட்டதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அதே காரியத்தை செய்ய முடியும், நம்பு. சோதனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் மிகப்பெரிய தேவன், உன்னதமானவர். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. உன்னை நேசிக்கிறார், உனக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த தம்முடைய தெய்வ குமாரனை அனுப்பினார். அருமையாலே இந்த புதிய ஆண்டுல உன்னை ஒப்புக்கொடு, அதுதான் தேவை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இந்த கடந்த காலங்களெல்லாம் ஒரு தோல்வியாகவே போயிடுச்சு, என்னை மன்னித்தரலும், என்னை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீர், என்ன திட்டம் என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார் ஆண்டவரே. அருமையாலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க,
உன்னுடைய வாழ்க்கையில தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நிச்சயமாக உன்னை எந்த வழியில என்னை திரும்பினாலும் விடமாட்டார். என்ன, இவர் தேவாதி தேவன். ஆனா அவருடைய வழி சித்தம் மிகச் சிறந்தது, அவருடைய வழி மிகச் சிறந்தது. அதை நம்பு. ஒன்னே ஒன்னு தேவன் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கட்டினார், கர்த்தரை நான் நம்பினேன், கர்த்தர் கட்டினார். என்னுடைய திருமண வாழ்க்கையில எனக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, நீ எப்போ போ, நீ ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினா போ. ஆகவே எனக்கு கல், நீங்க பாத்தீங்கன்னா உடுப்பு கூட வாங்குறதுக்கு இல்லைங்க, கடன் வாங்கிதான். அந்த டிரெஸ்ஸுக்கும் ஒரு 300 ரூபாய் போட்டு ஒரு ஃபேன் வாங்க என்னால முடியாது. ஆனா கர்த்தர், தேவன் தெளிவாய் பேசினார். ஆகவே தேவன் உண்மையிலவராக இத்தனை ஆண்டுகளாக இருந்து வருகிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில் அவரை சந்தேகிக்காத, அவிசுவாசத்தை உடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்காத, தேவன் உண்மையுள்ளவர். இந்த ஆண்டுல ஒன்னே ஒன்னே செய், அவருடைய வாக்கு தத்துவங்களை பற்றிக்கொள். இவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை சார்ந்து கொள், இவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான என்பதை சார்ந்து கொள். நிச்சயமா நான் சொல்றேங்க, இந்த ஆண்டுல தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஜபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உன்னதமான தேவனே, மகிமையான ராஜாவே, இந்த பூமியின் மேலதான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பூமி 1000 மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிறது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு பல தேசங்கள் கடந்து போய்விடுகிறது. ஆனால் அதன் மேலேயே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த பூமி தூரத்திலிருந்து பார்ப்போம், சின்ன ஒரு தூசி கூட நாங்கள் இல்லை. ஆனா எங்களை குறித்து நீர் பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறீர், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தை கேட்ட ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை 2016 வரைக்குமே உடைய வாழ்க்கையில நீ நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற எந்த ஒரு சகோதரனாவது சகோதரியாவது இந்த இடத்துல இருப்பார்களானால் அவரிடத்துல நீர் பேசும். ஒருவேளை ஆண்டவரே, இந்த காலையில கத்திருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் ஒரு தோல்வியாகவே முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை சோர்வாகவே காணப்படுகிறது, இனி நம்பிக்கை இருக்கிறதா என்பதை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லை என்று சொல்லுகிற எந்த ஒரு சகோதரனாவது சகோதரியாவது இந்த இடத்துல இருப்பார்களானால் அவரிடத்துல பேசும். ஒருவேளை வாழ்க்கையில் ஆண்டவரே, மனுஷனால் தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மனுஷனால் தீர்க்கப்படாத குழப்பமான சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னார், அவைகளின் மத்தியில நான் அதையும் கூட செம்மைப்படுத்தக்கூடிய தேவன் என்பதை உடைய இருதயங்களில பேசும். இந்த ஆண்டில் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கைக்கு ஆமை துதிக்கிறோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, வானத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்து ஆண்டு வழி நடத்துகிறவரே, எங்களுக்காக உமை பலியாய் ஒப்புக் கொடுத்தவரே, உம்மை நோக்கி இந்த வேளையில நாங்கள் ஒரு குடும்பமாக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எல்லாருமே பாவிகள், நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே தடுமாறுகிறோம், திகைக்கிறோம். அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. ஆனா தேவ ஆவியானவர் பேசுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பாத்த ஆழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனே, இந்த வேளையில விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தில பேசும். அவள் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து தங்களுடைய குடும்பங்களை இந்த ஆண்டுல கட்டும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு, அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு சகோதர சோரை ஏமாற்றும்படியாக அவனுக்கு அதிகாரம் இல்லை. சிலுவையில நீர் ஆண்டவர் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறபடியாக அவருடைய வாழ்க்கையை நீர் கட்டும் கர்த்தாவே, நீர் அவர்களை நிலைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.